உபதேச அமிர்தம் பதம் 4. ததாதி பிரகிருதகனாதி குஹ்யம் ஆக்யாதி பிருச்சதி புங்க்தே போஜதே சைவ சத்விதம் பிரதிலக்ஷணம். மொழிபெயர்ப்பு. வெகுமதிகளை தானமாக கொடுப்பது, தானமளிக்கப்படும் வெகுமதிகளை ஏற்பது, மனதை நம்பிக்கையுடன் ஒருவர் வெளிப்படுத்துதல், நம்பிக்கையுடன் விசாரித்தல், பிரசாதம் ஏற்றல் மற்றும் பிரசாதம் அளித்தல் ஆகியவை பக்தர்களுக்கு இடையில் பகிர்ந்து கொள்ளப்படும் அன்பிற்கான 6 லட்சணங்கள் ஆகும். பொருளுரை. பக்தி தொண்டை மற்ற பக்தர்களின் சகவாசத்தில் எப்படி நிறைவேற்றுவது என்பதை சில ரூபகோஸ்வாமி இப்பதத்தில் விவரிக்கிறார். 6 வகையான செயல்கள் உள்ளன. 1. பக்தர்களுக்கு தானம் கொடுப்பது. 2. பக்தர்கள் பதிலுக்கு கொடுக்கக்கூடியது எதுவாயினும் அதை ஏற்பது. 3. பக்தர்களிடம் ஒருவரின் மனதை வெளிப்படுத்துவது. 4. பகவானின் அந்தரங்கமான சேவையை பற்றி அவர்களிடம் இருந்து விசாரிப்பது. 5. பக்தர்களால் அளிக்கப்பட்ட பிரசாதம் அல்லது ஆன்மீக உணவை ஏற்பது. 6. பக்தர்களுக்கு பிரசாதம் அளிப்பது அனுபவமுள்ள பக்தரோர் விளக்க, அதை அனுபவமற்ற பக்தரோர் கற்றுக்கொள்கிறார். இதுவே குஹ்யம் ஆகியாதி பிரிச்சதி என்பதாகும். முழுமுதற் கடவுள் படைத்த உணவின் மீதத்தை அல்லது பிரசாதத்தை பக்தரொருவர் விநியோகிக்கும் போது நமது பக்தி தொண்டின் ஊக்கத்தை காப்பாற்றிக் கொள்வதற்காக அதனை பகவானின் கருணையாக நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். தூய பக்தர்களை நமது இல்லத்திற்கு அழைத்து பிரசாதம் வழங்கி எல்லா வகையிலும் அவர்களை திருப்திப்படுத்துவதற்கும் நாம் தயாராக இருக்க வேண்டும். இது புங்க்தே போஜதே சைவ என்று அழைக்கப்படுகிறது. சாதாரண சமூக செயல்களிலும் கூட இரு நண்பர்களுக்கு இடையில் இத்தகைய கொடுக்கல் வாங்கல் விவகாரங்கள் அவசியம் தேவைப்படுகின்றன. உதாரணமாக, ஒரு வணிகர் மற்றொரு வணிகரை தொடர்பு கொள்ள விரும்பும்போது ஹோட்டலில் ஒரு விருந்துக்கு ஏற்பாடு செய்கிறார். மேலும் விருந்தின் போது தான் செய்ய விரும்புவதை வெளிப்படையாக விளக்கி கூறுகிறார். அதன் பிறகு தான் எப்படி செயல்பட வேண்டும் என்பதை தனது சக வியாபாரிகளும் இருந்து கேட்டறிகிறார். மேலும் சில சமயங்களில் வெகுமதிகள் பரிமாறி கொள்ளப்படுகின்றன. இவ்வாறாக எப்போதெல்லாம் அந்தரங்கமான விவகாரங்களில் பிரீதி அல்லது அன்பு பரிமாற்றம் ஏற்படுகின்றதோ அப்பொழுது இந்த 6 செயல்கள் நிறைவேற்றப்படுகின்றன. ஒருவன் லௌகீக சகவாசத்தை தொடர்ந்து பக்தருடன் சகவாசம் கொள்ள வேண்டும். சங்கத்யாக சதோ விருத்தே என்று முந்தைய பதத்தில் சில ரூபகோஸ்வாமி அறிவுரை கூறுகிறார். பக்தர்களுக்கு இடையிலான இந்த 6 வகையான அன்பு பரிமாற்றங்களை ஏற்படுத்துவதற்காகவே அகில உலக கிருஷ்ண பக்தி இயக்கம் நிறுவப்பட்டு உள்ளது. இந்த இயக்கம் பிறர் உதவியின்றி ஆரம்பிக்கப்பட்டது ஆகும். ஆனால் மக்கள் முன்வந்து இந்த கொடுக்கல் வாங்கல் விவகாரத்தில் பங்கேற்பதால் இவ்வியக்கம் இப்பொழுது உலகம் முழுவதிலும் பரவிக்கொண்டு இருக்கிறது. இயக்கச் செயல்களின் முன்னேற்றத்திற்காக மக்கள் தாராளமாக நன்கொடை வழங்குவதை குறித்து நாம் மகிழ்ச்சி அடைகிறோம். மேலும் கிருஷ்ண உணர்வுக்கு சம்பந்தமுள்ள விஷயங்களை மட்டுமே கொண்டுள்ள புத்தகங்களின் வடிவில் நாங்கள் வழங்கும் எங்களது எளிய சன்மானங்களை மக்களும் ஆர்வத்துடன் ஏற்றுக்கொள்கின்றனர். சில சமயங்களில் நாம் ஹரே கிருஷ்ண விழாக்களை ஏற்பாடு செய்து அதில் பங்கேற்று பிரசாத விருந்தை அருந்தி செல்வதற்காக ஆயுள் அங்கத்தினரையும் நண்பர்களையும் அழைக்கிறோம். பெரும்பான்மையான அங்கத்தினர்கள் சமுதாயத்தின் உயர்ந்த பிரிவில் இருந்து வருபவர்களாய் இருப்பினும் எங்களுக்கு அளிக்க முடிந்த எளிய பிரசாதத்தை வந்து ஏற்றுக்கொள்கின்றனர். சில சமயங்களில் அங்கத்தினர்களும் ஆதரவாளர்களும் பக்தி தொண்டை ஏற்றும் முறைகளை பற்றி மிகவும் நம்பிக்கையுடன் விசாரிக்கின்றனர். அவர்களுக்கு இதை விளக்கி கூற நாங்கள் முயற்சிக்கிறோம். இவ்வாறாக எங்களது இயக்கம் உலகம் முழுவதிலும் வெற்றிகரமாக பரவிக்கொண்டு இருக்கிறது. மேலும் எல்லா நாடுகளிலும் உள்ள அறிவாளிகளின் சமூகம் படிப்படியாக நமது கிருஷ்ண பக்தி இயக்கத்தின் மதிப்பை சரியாக உணர்ந்து வருகிறது. அங்கத்தினருக்கு இடையிலான ஆறு வகையான அன்பு பரிமாற்றங்களின் மூலமாக கிருஷ்ண பக்தி இயக்கத்தின் உயிர் ஊட்டப்படுகிறது. ஆகவே இஸ்கான் பக்தர்களுடன் உறவாடும் வாய்ப்பு மக்களுக்கு அளிக்கப்பட வேண்டும். ஏனெனில் மேலே குறிப்பிட்ட ஆறு வழிகளில் அன்பு பரிமாற்றம் கொள்வதன் மூலமாகவே சாதாரண மனிதனால் உறங்கும் நிலையிலுள்ள தனது கிருஷ்ண உணர்வை முழுமையாக வெளிப்புற செய்து கொள்ள முடியும். பகவத்கீதையில் 2.62 பின்வருமாறு கூறப்பட்டு உள்ளது. சங்கா சஞ்சாயதே காம. ஒருவரின் ஆசைகளும் நோக்கங்களும் அவர் கொண்டுள்ள சகவாசத்திற்கு ஏற்பவே விருத்தி அடைகின்றன. ஒருவன் பெற்றுள்ள சகவாசத்தை கொண்டே அவன் அறியப்படுகிறான் என்று அடிக்கடி கூறப்படுகிறது. சாதாரண மனிதன் ஒருவன் பக்தர்களுடன் சகவாசம் கொள்ளும்போது அவன் நிச்சயமாக உறங்கும் நிலையிலுள்ள தனது கிருஷ்ண உணர்வை விழிப்படைய செய்கிறான். கிருஷ்ண உணர்வை பற்றிய புரிந்து உணர்வு இயற்கையாகவே ஒவ்வொரு ஜீவராசிக்குள்ளும் இருக்கிறது. மேலும் ஜீவராசி ஒரு மனித உடலை ஏற்கும்போது இது ஏற்கனவே ஓரளவிற்கு விருத்தி அடைந்து விடுகிறது. சைத்தன்ய சரிதாமிருத்தத்தில் மத்யா 22.107 பின்வருமாறு கூறப்பட்டு உள்ளது. நித்திய சித்த கிருஷ்ண பிரேம சாத்திய கபுனய சிரவணாதி சுத்த சித்தே கரைய உதய. கிருஷ்ணருக்கான தூய அன்பு ஜீவராசிகளின் இதயத்தில் நித்தியமாக பதிக்கப்பட்டு உள்ளது. இது வேறொரு இடத்திலிருந்து அடையப்பட வேண்டிய ஒன்றல்ல. கேட்பதாலும் பாடுவதாலும் இதயம் தூய்மை அடையும் பொழுது இயல்பாகவே ஜீவராசி வெளிப்படுகின்றது. கிருஷ்ண உணர்வு ஒவ்வொரு ஜீவராசிக்குள்ளும் பிரிக்கப்பட முடியாததாக இருப்பதால் கிருஷ்ணரை பற்றி செவி உருவதற்கான ஒரு வாய்ப்பை அனைவருக்கும் வழங்க வேண்டும். சிரவணம் கீர்த்தனம் எனும் செவியுறுதல் பாடுதல் ஆகிய முறைகளையே ஒருவரது இதயம் நேரடியாக தூய்மைப்படுத்தப்படுகிறது. மேலும் ஒருவரது சுயமான கிருஷ்ண உணர்வு வெளிப்படுகின்றது. கிருஷ்ண உணர்வு என்பது செயற்கையான முறையில் இதயத்தின் மீது திணிக்கப்படுவது அல்ல, அது ஏற்கனவே அங்கே இருப்பது ஆகும். முழுமுதற் கடவுளின் புனித நாமத்தை ஒருவர் பாடும் பொழுது இதயம் எல்லா களங்களிலிருந்தும் சுத்திகரிக்கப்படுகிறது. பகவான் சைத்தன்ய மகாபிரபு தமது சிஷ்டாகத்தின் முதல் ஸ்லோகத்தில் கூறுகிறார், சேதோ தர்ப்பண மார்ஜனம் பவா மகா தவாக்னி நிர்வாபனம் ஸ்ரேயா கைரவா சந்திரிகா விதரணம் வித்யாவது ஜீவனம் ஆனந்தம்பூதி வர்தனம் பிரதிபாதம் பூர்ணாம்ஸ்த வாதனம் சர்வாத்ம சனாபனம் பரமஜெயத்தே ஸ்ரீகிருஷ்ண சங்கீதனம். பிறவி சக்கரத்தின் பந்தப்பட்ட வாழ்வு எனும் தீயை அணைத்து பன்னாண்டு காலமாக இதயத்தில் சேர்த்து வைக்கப்பட்ட அழுக்குகளை தூய்மைப்படுத்துவதான ஸ்ரீகிருஷ்ண சங்கீர்த்தனத்துக்கு சர்வ மங்களம் உண்டாகட்டும். இந்த சங்கீர்த்தன இயக்கம் மனித வர்க்கத்திற்கு கிடைத்த ஒரு மிகச்சிறந்த வரப்பிரசாதம் ஆகும். ஏனெனில் இது அறிவொளி எனும் நிலாவின் கதிர்களை பரப்புகிறது. இதுவே எல்லா உன்னத அறிவிற்கும் உயிராகும். இது பரமானந்த பெருங்கடலை அதிகரிக்க செய்வதுடன் நாம் எப்பொழுதும் ஆவலுடன் காத்திருந்த அமிர்தத்தை முழுமையாக சுவைத்து அனுபவிக்க உதவுகின்றது. ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ண ஹரே 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 ராம் 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 ஹரே ஹரே என மகாமந்திரத்தை பாடுபவர் மட்டுமல்லாமல் தற்செயலாக இந்த தெய்வீக ஓசையை கேட்பவரும் கூட தூய்மை அடைகிறார். உன்னதமான இவ்வோசையை கேட்பதனால் தாழ்ந்த மிருக உடலுள்ள ஆத்மாக்களும் பூச்சிகளும் மரங்கள் மற்றும் பிற உயிரினங்களும் கூட தூய்மை அடைந்து பூர்ண கிருஷ்ண உணர்வை அடைவதற்கு தயாராகின்றன. மனிதர்களுக்கு கீழ்ப்பட்ட ஜீவராசிகளால் பௌதிய பந்தத்திலிருந்து எப்படி விடுபட முடியும் என்று ஸ்ரீ சைத்தன்ய மகாபிரபு ஹரிதாஸ் தாக்கூரிடம் வினவிய பொழுது அவர் பின்வருமாறு கூறினார், புனிதநாம ஜபம் மிகவும் சக்தி வாய்ந்ததாகும். எனவே இவ்வோசையை கேட்பதனால் நடுக்காற்றிலுள்ள மரங்களும் மிருகங்களும் கூட கிருஷ்ண உணர்வில் முன்னேறுகின்றன. ஜாரிகான் என்னும் காட்டை கடந்த ஸ்ரீ சைத்தன்ய மகாபிரபு செல்லும் பொழுது அவரால் இது உண்மை என நிரூபிக்கப்பட்டது. அந்த சமயத்தில் புலிகள் பாம்புகள் மற்றும் மான்களைப் போன்ற மற்றெல்லா மிருகங்களும் அதனதன் இயற்கையான திவேசத்தை ஒதுக்கி ஆடிக்கொண்டும் பாடிக்கொண்டும் சங்கீர்த்தனம் செய்ய துவங்கின. ஸ்ரீ சைதன்ய மகாபுரு போல் நம்மால் செய்ய முடியாதுதான். ஆனால் அவரது அடிச்சுவடுகளையாவது நாம் பின்பற்ற வேண்டும். புலிகள், பாம்புகள், நாய், பூனைகள் ஆகியவற்றை நடனமாடுமாறு வசியப்படுத்தவோ அல்லது இணங்க வைக்கவோ நமக்கு போதுமான சக்தி கிடையாது. ஆனால் இறைவனின் புனித நாமங்களை பாடுவதால் உலகம் முழுவதிலும் உள்ள பலரை நம்மால் உண்மையாகவே கிருஷ்ண உணர்வு நிலைக்கு மாற்றிவிட முடியும். பகவானின் புனித நாமத்தை விநியோகிப்பது என்பது தானம் செய்வதற்குரிய ஒரு முன் உதாரணமாகும். ததாதி கொள்கை. அதே அடையாளத்தால் ஒருவர் பிரதி கிரகணாதி கொள்கையும் பின்பற்றுவதுடன் தெய்வீகமான பரிசை பெறுவதற்கு தயாராகவும் பெரும் விருப்பத்துடன் இருக்க வேண்டும். இந்த ஜட உலகின் நிலையை புரிந்து கொள்வதற்கு ஒருவன் கிருஷ்ண பக்தி இயக்கத்தை பற்றி விசாரணை செய்யவும் பரந்த மனப்பான்மை கொள்ளவும் வேண்டும். இவ்வாறாக குக்யம் ஆயாதி பிரிச்சதி என் கொள்கைகளை நிறைவேற்ற முடியும். அகில உலக கிருஷ்ண பக்கத்தின் உறுப்பினர்கள் இயக்கத்தின் ஆயுள் அங்கத்தினர்களையும் ஆதரவாளர்களும் வரவேற்று ஞாயிறுதோறும் எல்லா ஹரே கிருஷ்ண கிளைகளிலும் இடைபெறும் ஞாயிறு விருந்தை தங்களுடன் சேர்ந்து சுவைத்து அனுபவிக்குமாறு அழைக்கின்றனர். ஆர்வமுள்ள பலர் வந்து பிரசாதத்தை உண்டு மல்கின்றனர். மேலும் சாத்தியம் ஆகும்போதெல்லாம் அவர்கள் இவ்வியக்கத்தின் உறுப்பினர்களை தங்களுடைய இல்லங்களுக்கு அழைத்து பிரசாத விருந்தை அவர்களுக்கு வழங்குகின்றனர். இவ்விதமாக இயக்க உறுப்பினர்கள் மற்றும் பொதுமக்கள் ஆகிய இரு பிரிவினருமே நன்மை அடைகின்றனர். பெயரளவாக மட்டுமே உள்ள யோகிகள், ஞானிகள், கர்மிகள் மற்றும் குடையாளிகள் ஆகியோரின் சகவாசத்தை கைவிட வேண்டும். ஏனெனில் அவர்களுடைய சகவாசத்தால் ஒருவருக்கும் நன்மையில்லை. மனித வாழ்வின் குறிக்கோளை உண்மையாகவே ஒருவன் அடைய விரும்பினால் அவன் கிருஷ்ண பக்தி இயக்கத்தைச் சேர்ந்த பக்தருடன் சகவாசம் கொள்ள வேண்டும். ஏனெனில் கடவுள் பிரேமையை விருத்தி செய்வது எப்படி என்பதை ஒருவருக்கு போதிப்பது இந்த இயக்கம் ஒன்றுதான். மனித சமூகத்தின் விசேஷ கடமையாக இருப்பது சமயமாகும். மேலும் அது மனித மற்றும் மிருக சமூகங்களுக்கு இடையிலான வேறுபாட்டை உண்டாக்குகிறது. மிருக சமூகத்திற்கும் தேவாலயமோ மசூதியோ அல்லது சமய இயக்கமோ கிடையாது. உலகின் எல்லா பகுதிகளிலும் மனித சமுதாயம் எவ்வளவு சீரழிந்த நிலையில் இருந்தாலும் அங்கும் ஏதோ ஒரு வகையான மதம் இருக்கவே செய்கிறது. காடுகளில் வசிக்கும் பழங்குடி மக்களுக்கு கூட மதம் உள்ளது. சமயம் இயக்கம் ஒன்று விருத்தி அடைந்து இறைப்பிரேமியாக மாறும் பொழுது அது வெற்றி உடையது ஆகிறது. ஸ்ரீமத் பாகவதத்தில் 1.2.6 முதல் காண்டத்தில் குறிப்பிடப்பட்டது உள்ளதைப் போல் சபை பும்சாம் பரோ தர்மோ யதோ பக்தீர் அதோ ஜசை அகைதுகி அப்ரிகிததா யயாத்மா சூப்ரசீததி. எதன் மூலமாக மக்களால் உன்னதமான பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரின் அன்பு தொண்டை அடைய முடியுமோ அதுவே மனிதகுலத்திற்கு உரிய பரம தர்மமாகும். அத்தகைய பக்தி தொண்டு ஆத்மாவை பூரண திருப்தி உடையதாக செய்வதற்கு உள்நோக்கம் இல்லாததாகவும் இடையூறு அற்றதுமாக இருக்க வேண்டும். மனித சமூகத்தினர் உண்மையாகவே மன அமைதி, சாந்தி மற்றும் மனிதருக்கும் தேசத்திற்கும் இடையிலான நல்லுறவு ஆகியவற்றை விரும்புவார்களாயின் அவர்கள் கிருஷ்ண உணர்வு முறையை கொண்ட ஒரு மதத்தை பின்பற்ற வேண்டும். இதனால் முழுமுதற் கடவுளாய கிருஷ்ணர் மீது தங்களுக்குள்ள செயலற்ற நிலையில் உள்ள அன்பை பிரேமை அவர்களால் விருத்தி செய்து கொள்ள முடியும். இவ்வாறு மக்கள் செய்த உடனேயே அவருடைய மனங்களில் உடனடியாக மன அமைதியும் சாந்தியும் பொங்கி வழியும். இவ்விஷயமாக சில பக்தி சித்தாந்த சரஸ்வதி தாக்கூர் கிருஷ்ண பக்தி இயக்கத்தை பிரச்சாரம் செய்வதில் ஈடுபட்டுள்ள பக்தர்கள் அனைவரையும் இத்தகைய பக்தி இயக்கங்களை எதிர்ப்பதில் எப்பொழுதும் உறுதி கொண்டவர்களாக இருக்கும் அருவவாதிகளான மாயாவாதிகளுடன் பேசக்கூடாது என்று எச்சரிக்கிறார். இவ்வுலகமானது மாயாவாதிகளாலும் நாஸ்திகராலும் நிரம்பியிருப்பதால் அரசியல் கட்சிகள் மாயாவதத்தையும் மற்ற பிற நாஸ்திய தத்துவங்களையும் தமக்கு சாதகமாக பயன்படுத்தி கொண்டு ஜடத்தன்மையை வளர்த்து வருகின்றனர். சில சமயங்களில் அவர்கள் கிருஷ்ண பக்தி இயக்கத்தை எதிர்க்க ஒரு வலுவான கட்சிக்கு உதவி புரிகிறார்கள். கிருஷ்ண பக்தி இயக்கம் இறை உணர்வை பற்றி மக்களுக்கு அறிவுறுத்துவதால் மாயாவாதிகளும் நாஸ்திகர்களும் இவ்வியக்கம் வளர்வதை விரும்புவதில்லை. இதுதான் நாஸ்திகரின் கொள்கை. ஒரு பாம்பிற்கு பாலும் வாழைப்பழங்களும் கொடுப்பதில் ஒரு பயனும் இல்லை, ஏனெனில் அது என்றும் திருப்தி அடையாது. அதற்கு மாறாக பாலையும் வாழைப்பழங்களையும் உண்பதால் அந்த பாம்பு மேலும் விஷம் உள்ளது ஆகிறது. கேவலம் விஷவர்த்தனம். அதேபோல் பாம்புகளை போன்றவர்களான மாயாவதிகளும் கர்மிகளும் தமது மனதை அறிய செய்யக்கூடாது. அது என்றுமே உதவாது. அவருடன் பழகுவதை முற்றிலுமாக தவிர்ப்பது நல்லது. மேலும் அவர்களிடம் இரகசியமான முக்கியமான விஷயங்களை பற்றி கேட்கவும் கூடாது, ஏனெனில் அவர்களால் சிறந்த அறிவுரை தர இயலாது. மாயாவதிகளும் நாஸ்திகர்களும் நாம் அழைப்பு அனுப்பவோ ஏற்கவோ கூடாது, ஏனெனில் இவ்வாறு நெருங்கி பழகினால் அவர்களது நாஸ்திக மனோபாவம் நமது மனநிலையை பாதிக்கலாம். சங்கா சஞ்சாயதே காம. இந்த மதத்தின் எதிர்மறை ஆணை என்னவென்றால், மாயாவதிகளிடம் இருந்தும் நாஸ்திகளிடம் இருந்தும் பெற்றுக்கொள்வதையும் அவர்களுக்கு அளிப்பதையும் நாம் நிறுத்த வேண்டும் என்பதே ஸ்ரீ சைதன்ய மகாபிரபு கூறுகிறார். விசையே அன்ன காயே துஷ்டஹயமான. ஜடத்தன்மை நிறைந்தவர்கள் தயாரித்த உணவை உட்கொள்வன் துஷ்டனாகிறான் என்று எச்சரிக்கிறார். ஒருவர் பக்தி தொண்டில் மிகவும் முன்னேறிய நிலையில் இருந்தால் ஒழிய அவனால் ஒவ்வொருவரின் பங்கையும் கிருஷ்ண பக்தி இயக்கத்தை முன்னேற்றுவதில் பயன்படுத்த இயலாது. எனவே விதிகளின்படி ஒருவன் மாயாவதிகளிடமிருந்து நாஸ்திகளிடமிருந்து தானமாக எதையும் பெற்றுக்கொள்ளக்கூடாது. உண்மையில் ஸ்ரீ சைதன்ய மகாபிரபு ஜட புலன் இன்பத்திற்கு அடிமையாகி கிடக்கும் சாதாரண மக்களிடையே பக்தர்கள் பழகுவதை கூட தடை செய்து இருந்தார். முடிவாக, எப்பொழுதும் பக்தருடனே பழகுதல், 4 கட்டுப்பாடு விதிகளை கடைபிடித்தல், ஆச்சாரியர்களை பின்பற்றி நடத்தல், மிக்க பணிவுடன் ஆன்மீக குருவின் ஆணைகளை நிறைவேற்றுதல் ஆகியவற்றை நாம் செய்ய வேண்டும். இவ்வாறாக நாம் நமது பக்தி தொண்டையும் உறங்கிய நிலையில் இருக்கும் நமது கிருஷ்ண உணர்வையும் வளர்த்து கொள்ள இயலும். பக்தி தொண்டில் ஆரம்ப நிலை பக்தனும் அல்லாமல் மகாபாவதனமாகும் அல்லாமல் மிக உயர்ந்த நிலை பக்தர். இடைநிலை பக்தனாக இருப்பவன் முழுமுதற் கடவுளின் மேல் அன்பு கொள்வதோடு மட்டுமல்லாமல் பக்தருடன் நட்புறவை வளர்த்து கொள்வது, அறியாமல் இருப்பவன் கருணை காட்டுவது, பொறாமை உடையவரன் அசுரன் ஒதுக்குவது ஆகிய நல்ல செயலை செய்வான். முழுமுதற் கடவுள் ஸ்ரீ கிருஷ்ணருடன் அன்புறவு கொள்வதை பற்றியும் பக்தருடன் நட்புறவு கொள்வதை பற்றியும் இப்பதத்தில் சிறிது குறிப்பிடப்பட்டு இருக்கிறது. ததாதி விதிப்படி தானம் கொடுத்தல். ஒரு முன்னேறிய பக்தன் தன்னுடைய வருவாயில் பாதியை இறைவனுக்காகவும் அவரது பக்தர்களுக்காகவும் சேவை புரிவதில் செலவழித்தல் வேண்டும். சில ரூபகோஸ்வாமி இதற்கு ஒரு முன் உதாரணமாக திகழ்ந்தார். அவர் ஜட வாழ்க்கையிலிருந்து ஓய்வு பெற எண்ணிய பொழுது தம் வாழ்வை வருமானங்களில் பாதியை கிருஷ்ணன் சேவைக்காக அர்ப்பணித்தார். மறுபாதியில் பாதியை உறவினர்களுக்கு கொடுத்த பின் மீதியை தன் சொந்த தேவைகளுக்கும் வைத்துக் கொண்டார். இதை அனைத்து பக்தர்களும் கடைபிடிக்க வேண்டும். ஒருவனது வருவாய் எவ்வளவாக இருந்தாலும் சரி, இதில் 50% கிருஷ்ணர் மற்றும் அவரது பக்தர்களுக்காக செலவிடப்பட வேண்டும். மேலும் இது ததாதியின் கோரிக்கைகளை நிறைவேற்றும். அடுத்த பதத்தில் நண்பனாக எத்தகைய வைஷ்ணவனை தேர்வு செய்ய வேண்டும் மற்றும் வைஷ்ணவர்களுக்கு எவ்வாறு சேவை புரிய வேண்டும் என்றும் ஸ்ரீல ரூபகோஸ்வாமி அறிவுறுத்துகிறார்.